நான் உனக்கு போதித்தேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், மேல கண்மை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேப்பா. நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், உன் காயங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. மனிதர்கள் மறந்து விடலாம், நீ நம்பி இருக்கிறவர்கள் மறந்து விடலாம், ஆனால் உன்னை உருவாக்கிய தேவன், உன் மீது நோக்கமாக இருக்கிறோன் கர்த்தர், அவர் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டார், அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடுவதில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபே, நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன் மீது நோக்கமாக இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நம்முடைய இன்ப பிரச்சனத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்களே, உங்களுடைய வார்த்தையினுடா எங்களை போஷிங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நசரே, நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 12-13 வாசியுங்கள்.
பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்பற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவும் மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு.
உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு சொல்லி நான் பார்க்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே நான் இந்த வார்த்தைகளை குறித்து சிந்தித்த பொழுது ஒரு காரியம் உள்ளத்திலே இருந்தது, என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்திலே தேவனிடத்தில் இருந்து தனிப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு புறப்பட வேண்டும். என்னண்டு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு இல்லாமட்ட உனக்கு என்று சொல்லி தனித்தனியாக ஒரு வார்த்தை தெய்வத்திடத்திலிருந்து புறப்பட்டு வருமே. ஆனால் என்னுடைய வாழ்வு இன்றைக்கு இருக்கிறதை விட ஒருபடி மேலே போகும் என்பது என்னுடைய நம்பிக்கையா. ஏனென்று சொல்லி சொன்னால், நான் கேட்க வேண்டிய அளவுக்கு வார்த்தைகளை கேட்டு விட்டோம். யாரிடத்தில இருந்து? மனிதர்களிடத்தில இருந்து. நாம் கேட்க வேண்டிய இளவுக்கு மேலாக ஆலோசனைகளும் வார்த்தைகளும் எப்படி செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லியும் நாம் அநேகத்தை கேட்டு விட்டோமே. எனக்கு இந்த நாளிலே அல்லாவிட்டால் நேற்று இரவு தொடங்கி எனக்கு ஒரு காரியம் உள்ளத்திலே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் எப்படி இருக்கு, இப்படி நீ செய் என்று சொல்லி ஒரு வார்த்தை புறப்பட்டு இன்றைக்கு வரும் என்று சொல்லி சொன்னால், நாம் இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் என்பது என்னுடைய நம்பிக்கையா. இந்த குஷ்டரோகியை குறித்து நான் சிந்தித்த பொழுது, இந்த மனுஷனுக்கும் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. அதற்கு மேலாக அவனுடைய வாழ்க்கையின் முடிவு கூட அவன் கையில இருக்கிறது. அவன் நம்பினவன், அவர்கள் பேசினவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் அவனுக்கு என்ன சொல்லிவிட்டது? சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. ஆனா கடைசியாக சொல்ல வேண்டிய ஒருவர் சொல்லும் வரைக்கும், உன்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவர் சொல்லாமல் தலையில இருக்கிற ஒரு மயிர் கூட விழாது என்று சொல்லி நமக்கு வேதம் உத்தரவாக சொல்லுகிறது. ஐயா, நான் குஷ்டரோகியாக இருக்கலாம், பரவாயில்லை, ஆனால் என் நாயகர் சொல்லும் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். நாட்கள் கழிய கழிய என் வாழ்க்கை அழிந்து கொண்டு போகலாம், ஆனால் என் தேவன் சொல்லும் வரைக்கும் காத்திருக்கிறேன். குஷ்டரோகிகளை குறித்து எல்லாரும் கேள்விப்படுவது கிடையாது. குஷ்டரோகத்தை எல்லாரும் கண்களால் கண்டது கிடையாது. ஆனால் குஷ்டரோகி என்பது ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரம் அழுகி 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 துண்டு துண்டாக விழுகிறது ஒரு காட்சியாக. அந்த காட்சியை எவரும் பார்க்க விரும்புவதில்லை. அந்த நபரை யாரும் தொட விரும்புவது இல்லை. அந்த நபரோடு ஒருவர் பேச விரும்புவது இல்லை. அந்த குஷ்டரோகத்திற்கு இன்று வரைக்கும் ஒருவர் மறந்து கண்டுபிடித்ததும் இல்லை. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகம் இருந்தது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குரியது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் இருந்தது, அவனுடைய சரீர பூர்வமாகிய சரீரம் அழுகி 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 ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டு இருக்கிறதையும், அவன் மரணத்தின் தருவாயிலே நின்று கொண்டு இருக்கிறதையும் அவன் அறிவான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நானும் நீயும் எங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் எந்த குஷ்டத்தினாலே தாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தால், மரண வழியிலிருந்து விலகுவதற்கு மறந்து கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியும். எல்லாரும் வெளிப்படையான சரீரத்தையே பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் உள்ளான சரீரமோ, உள்ளான சரீரமோ ஐயா அழுகுகிறதையும் விழுகிறதையும் கவனிப்பாரியா? உலகத்தின் பார்வையிலே பார்த்தால் வெளிப்படையான வாழ்வு மிகவும் முக்கியமானது. அதன் அடிப்படையிலே வைத்து ஒரு மனிதனை கணக்கு போடுவார்கள். ஆனாலும் ஆண்டவர் இருக்கிறார் பாரு, அவர் உள்படையான வாழ்வை வைத்தே அவர் கணக்கு போடுகிறவராய் இருக்கிறார் என்பதை மறக்காத. இன்றைக்கு வெளிப்படையான என்னுடைய சரீரத்தில் குஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய உள்ளான சரீரம் என் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறது? மாம்சத்தின் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கிற பொழுது நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் ஒவ்வொரு நாளும் அழுகி அழுகி அது விழுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாதையா? பரிசுத்த சரீரமாகிய என்னுடைய சரீரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அல்லாஹ்வுத்தால நிருபத்திலேயோ என்னத்திலோ சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் வருகிற பொழுது உன் சரீரம் குற்றமற்றதாக இருப்பதாக, உன் சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றதாக இருப்பதாக. ஆவிக்குரிய சரீரம் ஐயா அது குற்றமற்றதாக இருப்பதற்கு பாதுகாப்பு சொல்லுகிறேன். கவனிங்க, இந்த உலகத்திலே மருத்துவம் ஒருவனை கைவிடுகிற பொழுது தேவையானது ஒன்று எது தெரியுமா? உன் தெய்வம். படிப்பு உன்னை கைவிடுகிற பொழுது உனக்கு தேவையானது ஒன்று எது தெரியுமா? தெய்வம். பணம் உன்னை கைவிடுகிற பொழுது உனக்கு தேவையானது ஒன்று எது தெரியுமா? அது தெய்வம். உன் சொந்தமும் உன் பந்தமும் கைவிடுகிற பொழுது உனக்கு தேவையானது ஒன்று அது எது தெரியுமா? தெய்வம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நம்பிக்கையாயிருந்த எல்லாம் அவனை கைவிட்ட பொழுது மாத்திரமே கிறிஸ்துவை சந்திக்கிற ஒரு நாள் அவனுக்கு வந்தது என்பதை நாம் மறுக்கணும். இன்றைக்கு பணம் இருக்கிறவர்களுக்கு தெய்வம் தேவையில்லை, அது எங்கள் கண்களாலேயே நாம் பலரை பார்த்துவிட்டோம். ஆனால் முடிவின் நாள் ஒன்று வரும், முடிவின் நேரம் ஒன்று வரும், உனக்கு இந்த ஒரு காலம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீ கடக்கிற பொழுது உனக்கு தேவையானது ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேகர் வெளிப்படையான குஷ்டரோகம் நாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு நாம் குஷ்டரோகத்தோடு இந்த சரீரத்தை விட்டுருங்கப்பா, ஆவிக்குரிய சரீரம் குஷ்டரோகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்குமே, ஆனால் நாம் நித்திய மரணத்தை தவிர பரலோகத்துக்கு போகலாம் என்பதற்கு எந்த வாக்குத்தத்தமும் வார்த்தையும் வேதத்திலே கிடையாது. ஆகையினாலே இந்த குஷ்டரோகி என்ன செய்தான் தெரியுமா? ஆண்ட அந்த வசனத்தை ரெண்டு திருப்பி வாசிங்க, கவனிங்க.
பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமாறே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார்.
ஐயா இந்த குஷ்டரோகம் எவராலும் என்ன செய்யப்படாது சுத்தமாக்கப்பட முடியாததொன்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அநேக காரியத்தை எங்களாலே விட முடியலப்பா. நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷன்ல இருக்கிற காரியங்களை எங்களால விட முடியல. ஆனா அந்த நபர் எப்படி கேட்கிறார்? இது உமக்கு சித்தமான உமக்கு விருப்பம் என்று சொல்லி சொன்னா என்ன சத்து மாத்தியப்பா. இன்னைக்கு நாம் சொல்றோம் பாருங்க, எனக்கு இப்படி இருக்குது. அநேகருக்கு அநேகருடைய தவறுகளும் அநேகருடைய பிழைகளும் தெரிந்தும் கூட நாம என்ன சொல்றோம் தெரியுமா? விட முடியலைங்க, கஷ்டமா இருக்குதுங்க. சில பேர் பேசி ஒரு சில ஆலோசனை சொன்னா எனக்கு தெரியும், ஆனா விட முடியும். ஐயா, தேவரிடத்துல திரும்பி என்ன செய்ய? ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற அந்த குஷ்டம் நீங்க உதவி செய்யுங்கப்பா. என்னப்பா ஆவிக்குரிய மனுஷன் கேட்கிறீங்களா? எனக்கு உள்ளுக்கு மனச்சாட்சியோடு சேர்ந்ததொன்றிருக்கு பாரு. இந்த சரீரமானது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டையா? இந்த சரீரம் மண்ணுக்குரியதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 99 விதமான சரீரத்தில் இருக்கிறவைகள் என்ன தெரியுமா? மண். அது மெடிசின் நிரூபிக்கிறது இல்லையா? எல்லா வேதங்களையும் கடைசியா எதற்கு இந்த சரீரத்தை கொண்டு போய் இந்த மண்ணில் போட்டு புதைச்சோ எரிச்சோ கொளுத்தியோ இதை செய்யறாங்க? இதை கொண்டு போய் எதுவும் செய்ய முடியாது. இதற்குள்ளே இருந்து ஒருவர் பேசுகிறாரு. அவர் தேவனாலே கொடுக்கப்பட்ட ஆவியில உருவாக்கப்பட்டவர் அல்லவா? அந்த சரீரத்தில் குஷ்டம் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த சரீரம் அழுகி 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 நாட்டம் எடுக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த சரீரத்திலே சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சரீரத்தில் பிரச்சனையா? டாக்டர்கிட்ட போயிட்டுலாம். ஆனால் உன் இருதயத்திலே நான் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அநேகர் இருதயம் 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 இருதயத்தில் வரத்தில் அதை குறித்து நான் பேசலப்பா. உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய இருதயத்திலையும் காரியங்கள் உன்னை வாட்டுகிறது பாரு. அதை சுகமாக்குவதற்கு டாக்டர் சொல்ல முடியாது. நரம்பு வேலை செய்யலன்னு சொல்லிச்சுனா டாக்டர் செய்து செய்யலாம். ஆனா நான் உன்னுடைய ஆவியை குறித்து பேசுகிறேன், உனக்குள்ள இருக்கிறதை குறித்து பேசுகிறேன். அது உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் போட்டு அலைக்கழிக்கிறது பாரு. விட முடியல, முடியல ஆண்டவர, என்னால தாங்க முடியல. அதை சுகப்படுத்துவதற்கு ஒரே ஒருவரால் மாத்திருந்தாங்க முடியும். அது யார் தெரியுமா? ஆண்டவரா. இந்த மனுஷன் தன்னுடைய சரீரத்திற்கு சுகத்தை தேடினான். ஆனால் நீயும் நாடுமோ ஆவிக்குரிய மனுஷனுடைய சுகத்தை தேட அவரை நாடுவோம். இந்த மனுஷன் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனையை நீக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தேடி போனாயா? ஆனால் நானும் நீயுமோ ஆவிக்குரிய மனுஷனுடைய சுகத்தை தேடி ஆண்டவரை நாடுவோம். உங்களுக்கு தெரியுமா, ஆவிக்குரிய மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க எங்களால் முடியாது. சரீரத்தில் இருக்கிறவைகளுக்கு சுகம் கொடுக்க முடியும், ஆவிக்குரிய மனுஷனுக்கு. என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரே ஆனா, அதான் நான் இன்றைக்கு விரும்பினது ஒன்றி ஒன்றே தெரியுமா? ஆண்டவர் இன்றைக்கு விரும்பி ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு பாரு, உனக்கு இருக்க இந்த காரியம் இந்தியோட சுகமாக, உனக்கு இருக்க இந்த பிரச்சனை இந்தியோட போயிடணும் பாரு, இந்த இந்தியோட உனக்கு இருக்க இந்த வலிவு இது இந்தியோட போயிரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது ஆகுமப்பா. ஐயா, அது ஆகித்தா ஆகணும். அதெல்லாம் பல வார்த்தைகளை சொல்லிட்டேன் பாரு, பலருக்கு நான் பல வார்த்தைகளை சொல்லிட்டேன் பாரு. ஆனா 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 ஆண்டவர் வந்து தந்தார், அவர் ஒரு வார்த்தை சொன்னார். வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது போல இருக்காது என்பதற்கு அடிச்சு சொல்ல முடியும் ஐயா. எனக்குள்ள இருக்கிற மாம்சமான காரியங்கள் என்னை விட்டு அகழ்வதற்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர் ஒரு வார்த்தை இன்றைக்கு அனுப்பினா போதும் ஐயா, சுகம் பரிபூர்ணமாக இருக்கு. சரீரம் ஆவிக்குரிய சரீரம், அது மேன்மையுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. முடிவு ஒன்று இருக்கிறது, அந்த முடிவிலே நமக்கு தேவையானது யார் தெரியுமா? தெய்வம். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு தேவையில்லாமல் இருக்கிறது, இன்றைக்கு தேவையில்லை, இன்றைக்கு எனக்கு வேணாம், இன்னைக்கு அவசியம் இல்லை. ஆனா ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும். இந்த மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தான் என்ன செய்தான் என்றது நமக்கு தெரியாது. அவனுடைய சரீரம் அவனுடைய சரித்திரம் என்ன நமக்கு புரியாது. ஆனா இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த நிலைமையில அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? தெய்வம், கிறிஸ்து. சுகம் இல்லாவிட்டால் அவனுக்கு மரணம் என்பதை எவராலும் மாற்ற முடியாது, எவராலும் மாற்ற முடியாது. சபையில இவ்வளவு பேர் இருக்கிறீங்க பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க பாருங்க, எனக்கு குஷ்டமண்டே வச்சிருங்கப்பா, எனக்கு குஷ்டமண்டே வச்சிருங்க. நீங்க எல்லாரும் எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி இருப்பீங்க, நீங்க எல்லாரும் நல்ல ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி இருப்பீங்க. ஐயா பயப்படாத, நீ மறைச்சாலும் தேவனிடத்துல போவேன், பயப்படாத. இந்த வார்த்தைகள் அந்த மனுஷனுக்கு எவ்வளவுக்கையா ஆறுதலை கொண்டு வரும். எந்த மனுஷன் மறிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறான், எந்த மனுஷன் மறிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். நீங்க எல்லாரும் வந்து சொல்லலாம், யா இதுவரைக்கும் நீ கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு கேட்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு விருப்பம், சுகமடைந்தா எனக்கு அதுல சந்தோஷம் இருக்கிறது. எஸ், உன் வாழ்வு சரியானால் எனக்கு அதுல சந்தோஷம் இருக்கிறது. உனக்கு சமாதானம் இன்னைக்கு கிடைச்சா அதுல எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. உனக்கு இன்னைக்கு வாழ்வு இருந்தா அது எனக்கு சந்தோஷமா பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு இறங்கி வந்து சொன்னார், ஐயா குதிச்சு உண்மையான சமாதானத்தை பெற்றவர்களுக்குத்தான் அதனுடைய ருசி, அல்லாஹ்வுக்கு ருசி தெரியும் பாரு, ருசி தெரியும். அதெல்லாம் சரியா சொல்ல சொல்ல புரியாது பாரு, சும்மா சொல்லலாம் சமாதானம் சமாதானம் சந்தோஷம் சந்தோஷம். சில வேளைகளில் சமாதானத்தின் அருகாமையில நின்றா நெஞ்சி நெருப்பு பத்தி எரியறது போல இருக்கும் பாரு, நெருப்பு பத்தி பெரியது போல இருக்கும். அப்படி இருக்கும் அவர்களுக்கு சமாதானத்தை. மனுஷர்கள் வந்து இங்க பாருங்க, அநேகர் எது தெரியுமா சமாதானம் நினைக்கிறார்கள். ஒருவர் வந்து இங்க வாங்கப்பா பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க, அது சரி அது பரவாயில்ல, இதுதான் சமாதானம் என்று. இதுக்கு பேர் சமாதானம் கிடையாது, இது ஒரு ஆறுதலான வார்த்தைகள். ஆனால் தெய்வம் சமாதானத்தை கொடுக்குமே, ஆனால் அது எவராலும் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ள முடியாது. அது நெருப்பாக இருக்கு, அதில் இருக்கிற சந்தோஷத்தை விவரிக்க முடியாது, விவரிக்க முடியாது, விவரிக்க முடியாது. ஐயா உன் வாழ்வில் இருக்கிற குஷ்டம் என்ன? தேவனைப்பா ஆண்டவரைப்பா தேவனத்தில் திரும்பு சொல்லு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இந்த வெட்டப் என்று சொல்லி எழுதுவாங்க பாருங்க, அதெல்லாம் பாவிக்கிறாக்கள் கொஞ்ச பேர் இருப்பீங்க, கொஞ்ச பேர் அதுல அவங்களுடைய ஸ்டார்ட் அந்த சைட்ல ஒரு சில வார்த்தைகள் எழுதலாம் என்று நான் நம்புறேன். அதாவது நான் அந்த வெட்டப் எழுதினா அதுல சில வார்த்தைகள் எழுதலாம். அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு துக்கம் நிறைந்திருக்கிறது என்பது அதுல தெரியக்கூடியதாக இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு துக்கம் அதுக்குள்ள நிறைந்திருக்கிறது என்பது, அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பழமொழி மாதிரி எழுதி வைத்திருக்காங்க. ஒரு சிலர் எழுதினதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இப்படியும் எழுதலாமா, இப்படியும் எழுதலாமா. அதாவது தவறாக எழுதல் ஒண்ணு, ஆனா அதுல எழுதின அந்த வார்த்தையின் பின்னணியில் அந்த மனுஷனை பார்த்தா மனுஷன் துக்கத்தில் நிறைந்தவனா இல்லையா என்று சொல்லி அதிலே கவனிக்கக்கூடியதாக இருந்தவர். ஐயா வெளியில நாங்க நல்லவர்கள் தான், வெளியில நாங்க நல்லா தான் இருக்கோம், வெளியில எங்களுக்கு குஷ்டமே இல்லை பாருங்க, எங்களுக்கு வியாதியே இல்லை பாருங்க. ஆனா உங்களுடைய உள்ளான வாழ்க்கை சுகமடைய வேண்டும், உன்னுடைய உள்ளான வாழ்க்கை சுகமடைய வேண்டும். அது யாராலே ஆகும் தெரியுமா? உன் ஆண்டவர் இன்றைக்கு வந்து சொன்னார், எனக்கு சித்தம் இல்லை, எனக்கு விருப்பம் இருக்கிறது சுத்தமாக என்று சொன்னா இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற வண்ணமாக இருக்காது என்பது சத்தியமான வார்த்தை. திருப்பி லூக்கா 7:14 வாசிங்க. லூக்கா 7:14,
கிட்ட வந்து பாடைய தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான்.
12 வாசிங்க, 7:12.
அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போதும் அரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடியை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான்.
இங்க பாத்தீங்கன்னு சம்பவம் நடக்கிறது, ரெண்டு சம்பவம். முதல்ல பார்த்த ஒரு குஷ்டரோருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறுக்கிட்ட ஒரு நேரத்தை நாம் பார்க்கிறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு ஒரு கண்ணீரோடு கடந்து செல்ற தாயினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறுக்கிடுறது. நாம் இந்த சம்பவத்தை வாசித்து விட்டு இலங்கை தேசத்தை குறித்து கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கேயும் தனிபரமாக போனது கிடையாது. ஏதக்கெடுக்கிறேன்னதுக்குள்ள போயிட்டு கெடுக்கிறேன் அங்க போயிட்டு அவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே போய்கொண்டு இருக்கும் பாரு. ஆனா ஒரு மறித்த ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற பொழுது எங்க ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணி ஒருத்தனையும் போக விட மாட்டாங்க, நடுவில் நிற்பாங்க. ஆனா இந்த இயேசுவும் அந்த மறித்த மகனும் சந்திக்க வேண்டியது எதற்கு? எனக்கு இது விளங்கல. அதுவும் ஒரு ஆசிய நாட்டு பக்கம் தானே. எங்கே சொன்னாலும் ஒரு மரண சரீரத்தை கொண்டு போகிற பொழுது அதற்கென்று ஒரு ஒழுங்குபடுத்திக் கொண்டார். நான் யோசித்தேன், இந்த இயேசு ஏன் இந்த இடத்திலே சந்திக்க வேண்டும்? அது ஒரு கூட்டத்தோட அவர் வந்திருப்பார், அவர் தனியே வந்திருக்க மாட்டார். அவர் ஒரு கூட்டத்தோட வந்திருப்பார், வாங்கலாப்பா வாங்க என்று கூட்டியிருப்பார். நீங்க பார்த்தா ஒரு கண்ணீரோடு நிக்கிற ஒரு தாயின் கண்ணீரை கண்டு நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லாம் முடிந்தது. அல்லாவிட்டால் எல்லாரும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சொல்லி முடித்ததும் பிற்பாடு ஒருவர் நமக்கு வார்த்தை சொல்ல வேண்டும். அவர் சொல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எதுக்கும் நடக்க முடியாதையா? அந்த பெண்மணி அழுகிறதை கண்டு இயேசுவை என்ன சின்ன புரியுது, என்ன நடந்தது? இங்கு ஒரே மகன். நம்முடைய தேசத்தில் பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கு சரியான உறவு பாருங்க. பிள்ளைகள் மறுத்துவிட்டால் தாய் தகப்பன் உயிரோடு இருப்பதை விரும்ப மாட்டார்கள், அல்லாவிட்டால் சொல்லியாவது காண்பிப்பார். அந்த மகன் மறுத்தது பின்பு அந்த தாய் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க. அது அந்த உறவு இல்லையா? என்ன தாய் தகப்பன் என்றது உறவின் அடிப்படை எப்படி இருக்கிறது? ஒரே மகன். அதிகம் ஒரு அஞ்சு பிள்ளைகள் இருந்தா கொண்டு போயிட்டுடாப்பான்னு பேசாம இருப்பாங்க பாருங்க. ஆனா ஒரே மகன் கடல்ல ஆண்டார் வந்தார். என்ன நடந்தது? இறக்கு கீழே சட்டங்கள் திட்டங்கள் எப்படி ஏத்துனதெல்லாம் இறக்க கூட ஆண்டுவாங்க. நன்மை செய்யறதுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனம் இறக்கவே இறக்காதையா? தெரியுமா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஐயா உயிர் கொடுக்கிறோம்னா இல்ல மறிச்சுட்டான் ஏத்துனது ஏத்துனதுதான் இறக்க முடியாது. ஆண்டவர் சின்ன இறக்கியா என்ன மகனை ஆண்டவர் கைவிட்டு ஆண்டவர் உயிர்ப்பித்துக் கொடுத்தார் சொல்லி நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? முடிஞ்சு, இதற்கு இனி பதில் கிடையாது, இதோட எல்லாம் முடிந்தது, இனி இதுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் சொல்லிட்டார், எத்தனை டாக்டர் சொன்னதை நாங்க பார்த்து நாங்க தெரியுமா? உனக்கு எத்தனை டாக்டர்கள் சொன்னதை நாங்க பார்த்து நாங்க தெரியுமா? டாக்டர் சொல்லிட்டார், முடிஞ்சது. எங்க முடிஞ்சது? சொல்ல வேண்டியவர் சொல்லணையா? நாயகர் சொல்லணும். எங்க சொந்தங்க பந்தங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஐயோ இயேசு சொல்லணையா? கடைசி வார்த்த கல்வினால முடியல, பணத்தினால முடியல, சொந்தத்தினால முடியல, பந்தத்தினால முடியல, ஆனால் இயேசுவால முடியுமே. இறக்கு கீழே என்ன என்ன இது? இறக்கு கீழே ஐயா அடக்கம் பண்ண போறான். இறக்கு கீழே ஐயா உன்னுடைய வாழ்க்கையின் புத்தகங்கள் மூடப்பட்டிருந்தார் கிறிஸ்து இந்த நாளிலே திறப்பதற்கு இடம் கொடுக்கும். அநேகர் தங்கள் வாழ்க்கையை தாங்களே மூடிக்கொள்றது பாரு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுக்கு மேல எதுவும் கிடையாது. மூடு. சொந்தம் என்ன அங்கீகரிக்கல, அவங்க என்ன அங்கீகரிக்கல, இவங்க என்ன பார்க்கல, அவங்க என்னட்ட வரல. மூடு. கிறிஸ்துவின் வாழ்க்கையில இன்றைக்கு வருவதற்கும் அவருடைய புத்தகத்தை திறப்பதற்கும் இடம் கெடு. வாழ்வு உருவாகும் ஐயா. எனக்கு நல்லா தெரியும் பாருங்க, உள்ளத்திலே இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் பிரச்சனையை தங்களுக்கு இல்லையே பூட்டி வச்சிருக்கார். உங்களுக்கு தெரியுமா மேல் வீட்டரையிலேயே தேவாலயத்தின் ஜபத்தில் ஒன்று பிள்ளை செத்துருக்கு, அதை கதவை பூட்டிட்டாங்க. உள்ளுக்கு வச்சு உள்ளுக்கு செத்த பிள்ளைய வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு வழியில ஒரு கூட்டம் இருந்து அழுகுது, போய்த்தா போய்த்தா போய்த்தான்னு சொல்லி அழுது. முடிந்தது முடிந்தது முடிந்தது. ஏசி வந்தார் துறையா கதவை. அநேக கிறிஸ்தவர்கள் அநேக தேவண்ட பிள்ளைகள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? தங்கள் பிரச்சனைகளை தங்களுக்கு இல்ல போட்டு வைத்து பூட்டி வைத்துக் கொண்டு முடிந்தது. என்னப்பா அது முடிந்தது? என்னையா முடிஞ்சது? ஆண்டவர் சொன்னார் இறக்கியா கீழே இறக்கு கீழே இறக்கு. என்ன ஆண்டவர் லாசருங்கிற தேவனால நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனும் மறுத்தான். அவனும் மறிச்சு போயிட்டான். அவனும் மறிச்சு இன்றைக்கு அநேகர் என்னதுன்னு விதி என்றது, இது காலம் என்றது, இது நேரம் என்றது, இங்க ஒன்றுமே இல்லைங்க. கொடுத்தவர் அனுமதிக்காம எதுவும் நடவாது. நாசர் வந்து மறிச்சு 3 நாள் ஆயிட்டு பாருங்க. இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் தெரியுமா? பல வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த வருத்தம் வந்தவங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு, இந்த நோய் வந்தவங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. இது சந்ததி சந்ததியா வருது, இது குலம் குலம் கோத்திரம் கோத்திரமா வருது. எந்த கோத்திரத்துல வந்தாலும் ஒரு இடத்துல வந்து யூத ராஜ சிங்கம் இஸ்ரவேலின் நாயகத்துல வந்து நிக்கமையாது. மற்ற கோத்திரங்கள்ல போனா அது போய்கொண்டே இருக்கும். ஆனா இஸ்ரவேல்ல ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரிடத்துல வரும் பொழுது அது அதோடு நின்று விடும்பார். 3 நாள் ஆயிட்டு அந்த மனுஷன் மறிச்சு. ஆண்டவர் சொன்னார், கல்ல இடையா மணக்கமையா, மனத்தை மறவா இல்ல, திற திற. ஐயா சுகம் வேண்டும் என்று சொல்லிச்சுனால் மனத்தை சகித்துத்தான் ஆகவே. எல்லாம் கிடையாதையா நமக்கு நினைச்ச மாதிரி. சுகம் அவன் மறித்து 3 நாள் ஆகிவிட்டது. உலக ரீதியிலே அவர்கள் சொல்லுவதிலே தவறு கிடையாது. 3 நாள் ஆகிவிட்டது ஆண்டவரே, 3 நாள் ஆகிவிட்டது. 3 நாள் ஆனாலும் சரி, 30 வருஷம் ஆனாலும் சரி, வழியை கொண்டு வா. அவனுக்கு உயிர் வேணுமா, அவனுக்கு வாழ்வு வேணுமா, அவனுக்கு வாழ்வு வேணுமா, கொண்டு வா வழிய. கல்லை புரட்டி விட்டார், கட்டுக்களை அவிழ்த்தார்கள் என்று சொல்லி நான் பார்த்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? முடிஞ்சது, காணும் எங்களுக்கு, இது போதும், இவ்வளவு காணும் எங்களுக்கு, கத்துட்டோம். என் ஆண்டவர் உனக்கு கடைசி வார்த்தை சொல்லாம உன் வாழ்க்கையில் எதுவும் நடவா. என் ஆண்டவர் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடைசி வார்த்தை சொல்லாமல் ஒன்றும் நடவார். உன் வாழ்க்கையில் நீ என்னத்தை கிழித்தாலும் என் ஆண்டவர் கடைசி வார்த்தை சொல்லாமல் எதுவும் நடவாது. ஏன் தெரியுமா? நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற பொழுது ஒன்றும் நடக்கவர். கிருஷ்ணரோகி ஆண்டவருக்கு பின்னால ஆண்டவரே இங்கே ஒரு மனுஷியை பார்த்து நினைச்சுன்னா, யார் எனக்கு உதவி செய்ய, யார் எனக்கு உதவி செய்ய முடிந்தது? ராசர் 3 நாளா உள்ளது கிடைக்கிறார், எப்படியா வெளியே கொண்டு வருவது, எப்படி கொண்டு வந்து சுகப்படுத்துவது, யார் என்ன செய்ய முடியும்? அங்கே இருந்தவர்களுக்கே இயேசுவில நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. அங்கே இருந்தவர்களுக்கே இயேசு சுகமாக்குவார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கல. யாரு? இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுவோடு நான் நம்புறேன். ஒரு சிலருக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த காய்ச்சல், இந்த இடிமல், அந்த தலையீடு, இதைத்தான் சுகமாக்குறாருன்னு நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாம இருக்கிறது தெரியும். என்ன சேர்ச்சிக்கு நாம எல்லாரும் வர்றோம் பாருங்க. ஆனா தலையடி, நோவு, கால் நோவு, கை நோவு, இதுக்குத்தான் ஜெபம் பண்றாங்க. அசாதாரணமான காரியங்கள் நடப்பதற்கு அசாதாரணமான நம்பிக்கை நமக்கு தேவை இருக்கா? உன்னிட்ட என்னிடத்துல இல்லையிருச்சுன்னு ஆண்டவர் எதுவும் செய்ய முடியும். என்ற பல இடத்துல ஆண்டவர் நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். நீ நம்புறாயா? நீ நான் இதை செய்வேன்னு சொல்லி நம்புறாயா? நான் அது சுகப்படுத்தியன்னு நம்புறாயா? நம்புறதே கிடையாது. ஆனா அற்புதம் வேணும்னு சொல்லி நினைக்கிற சனங்கள் கூட பாரு. இந்த உலகத்துல தெய்வ நம்பிக்கை எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆனா சுகம் தேவை என்று கேட்கிற எல்லாரும் இருக்கிறார். ஆசீர்வாதம் தேவை என்றவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். வாழ வேண்டும் என்று, ஆனா நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை எல்லாருக்கும் கிடையாது பாரு. தாசரிங்கப்பா உள்ளுக்கு வச்சுட்டேன், எங்க வல்லறைக்கு வச்சுட்டோம், என்ன வழிநடை இல்ல, 3 நாள் அது நாருமையா வேணாம் கூட்டிட்டோம் வச்சு. இந்த பிரச்சனைக்கு பதில் இல்லை. ஐயா வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஐயா வடிவாய் கேள். தயவு செய்து நான் சொல்றதை இந்த வார்த்தையை வடிவா உள்ளுக்கு விடு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவானவர் உனக்கு கடைசி வார்த்தை சொல்லாமல் இருக்கிற பொழுது எவரும் எதுவும் செய்ய முடியும். நீங்க என்னதான் தலைகளாக நின்றாலும் அந்த பிரச்சனைக்கு பதிலும் கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா? கடைசியாக பதில் கொடுக்கிறவர் என் ஆண்டவராக இருக்கிறார். அது உன் சரீர வாழ்க்கையாக இருக்கட்டுக்கும், சுக வாழ்க்கையாக இருக்கட்டுக்கும், உன் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கட்டுக்கும், எதுவாக இருக்கட்டுக்கும், உன் ஊழிய வாழ்க்கையாக இருக்கட்டும், கடைசி பதில் உன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை மறுத்து விடாதப்பா. மத்தேயு 9வது அதிகாரம் 9:27 வாசிங்க.
இயேசு அவ்விடம் விட்டு போகையில் ரெண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள்.
27வது வசனத்தை திருப்பி வாசிங்க, தயவு செய்து கொஞ்சம் கவனி. 27வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும்
என்று கூப்பிட்டார்கள்.
அவர் வீட்டுக்கு வந்த பின்பு,
அவர் வீட்டுக்கு வந்த பின்பு என்ன சொன்னா, இவங்க எங்கேயோ இயேசுவை சந்திச்சிருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு வரும் வரைக்கும் இந்த குருடர் என்ன செய்தாங்க? கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. ஐயா, ஒரு குருடனே கிறிஸ்துவை பின்பற்றினான்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இதை வாசிச்ச உடனே யோசிச்சேன், இது எப்படி? அவங்க கண்டது எங்கேயோ, அவர் வீட்டுக்கு வரும் வரைக்கும் இந்த குருடர் பின்னால போயிருக்கிறாங்க. பாருங்க, இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த தடியில் எல்லாம் மச்சி தீட்டி தெரிஞ்சு போறதுக்கெல்லாம் அங்க இருக்கல. அவன் தடவி தடவி ஏசு எங்க ஐயா, தடவி தடவி ஏசு எங்க, தடவி தடவி தான போனாரே எங்க, எத்தனை தடவை கேட்டானோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஏசு இந்த வீட்டுக்கு வந்தான். சரி, அவன் ஏசு இந்த வீட்டுக்கு வந்தான். எனக்கு ஆச்சரியம், இதை கேட்டோன்னு வாசிச்சிருந்த ஆச்சரியமா தெரியா, குருடனாக இருந்தும் ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, ஆண்டவரே குருடனாக குருடர் ஐயா, குருடா குருடா இருக்கிறவனுக்கு தான் அதுக்கு அருமை தெரியுமா, நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் நான் பார்க்க விரும்புறேன் அந்த ஒரு விஷயம், ஒரு விஷயம் நான் வெளிச்சம் இருந்தா என்னன்னு பார்க்க நான் விரும்புறேன் அந்த ஒரு விஷயம். இந்த உலகம் அல்லாவிட்ட கட்டடம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க விரும்புறேன். ஒரு விஷயம் என் தாயை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் என் சகோதரங்களை நான் பார்க்க விரும்புறேன். அதனால நான் குருடா இருக்கிற ஆண்டவரே என்னை சொத்தமாக்குங்க, அதான் விருப்பம். அதனால எங்க போனாலும் நான் வார ஆண்டவரே, எங்க அவருடைய வீடு எங்க? குறை இருக்கிறவனுக்கு தான் அதன் அருமை தெரியும். குறை இருக்கிறவனுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அத்தின்படி தெரியாது, அத்தின்படி தெரியாது. இந்த குருடன் ஏசு இந்த வீட்டு வரைக்கும் வந்தான் பாரு ஐயா. மாம்சத்திலே அவனுடைய கண் குருடாகி போய்விட்டது. எனக்கும் உனக்கும் மாம்சத்திலே கண் அருமையாக இருக்கிறது. தூர பார்வை இருக்கிறது, கிட்ட பார்வை இருக்கிறது, அதுக்கு கிட்ட பார்வை, எல்லா பார்வையும் நமக்கு இருக்கிறது. லோத்து பார் பார்வை விட்டார் பாரு, என்ன அருமையான பார்வை பாரு. எல்லாம் பச்சையாய் தெரியுது, மஞ்சள்டா மஞ்சள் தெரியுது, பச்சை இருந்தா பச்சை தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா அதற்கு பின்னால இருக்கிறது உனக்கும் எனக்கும் ஆவிக்குரிய கண் எவ்வளவு திட்டையா பார்வை உள்ளதா இருக்கிறது என்பதை இந்த நாளில் தயவு செய்து தேவனுடைய சமூகத்தில் காட்டு. மனுஷர்கள் எல்லாம் பார்க்கிறபடியே எல்லாம் பார்த்து விடுவார்கள். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் அதுக்கு பிற்பாடு பார்ப்பான் பாரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது இன்னைக்கு நடக்கிறதை தான் பார்ப்பாரு, ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் நாளைக்கு நடக்க போறதையும் சேர்த்து பார்க்கிறேன். இன்றைக்கு நான் எடுக்கிற முடிவிலே நாளை முடிவு எப்படி இருக்கு? இன்றைக்கு நான் செய்கிற காரியங்களே நாளை காரியம் எப்படி இருக்கு? இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு போடுகிற காரியத்திலே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆவிக்குரிய கண்கள்னாலே அவன் பார்த்து ஒரு முடிவெடுக்க வேண்டியது அவனுக்கு அவசியம் ஐயா. அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள், வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தில் விளக்காயிருக்கிறதா. நீ சரியான விளக்கிலே நடக்க வேண்டும் என்று அவன் கண் சரியாக இருக்க வேண்டும் அப்பா. உன் கண் சரியாக இருக்க வேண்டும் ஐயா. அது சரீரத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கண் சரியாக இருக்க வேண்டும் ஐயா. கண் தவறிக்குது என் வாழ்வு தவறும் என்பதை மாற்றவே மாற்ற முடியும். இந்த மனுஷன் என்ன செய்கிறான், இயேசுவா எங்கப்பா அந்த இயேசு, இயேசுவே எங்களுக்கு சுகமாக்கும் என்று சொல்லிட்டு எங்கேயாவது மூலையில இருக்கல, இயேசு இந்த வீட்டிடையில் மட்டும் நடந்து வந்தான், கடந்து வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் கண்கள் இருக்கிறது, இன்னைக்கு எல்லாரும் செய்கிற வேலை என்ன தெரியுமா, இப்படி ஒரு ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, ஒரு கஷ்டம் வந்துவிட்டா அப்படியே சோர்ந்து நம்ம வீட்டிலேயே இருந்தது. இது யதார்த்தம் அல்லாவிட்டால் இது மனுஷர்களுக்குள்ளே நோமலான ஒரு காரியம். ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த பாரம் அந்த மனுஷனுக்கு தெரிகிறது என்னவோ, அதுல என்ன செய்வாங்க, வேணாப்பா வேணா, இதுவரைக்கும் ஆலயத்துக்கு இன்னைக்கு அநேகர் என்ன தெரியாது, இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனோம், இதுவரைக்கும் சேர்த்துக்கு போனோம், இதுவரைக்கும் ஜெபம் பண்ணினோம், இதுவரைக்கும் கத்தரை செய்தோம், இதுவரைக்கும் கத்தரிக்கின்ற பழுதை செய்தோம், ஆனா 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 என்று விடுறோம். இந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா, அந்த ஆனா இலக்கிய பாருங்க, அந்த மனுஷன் என்ன தெரியும், ஏசி எங்கப்பா, எங்கே அந்த ஏசி, எனக்கு கண் குருடா இருக்கிறது, நீ தள்ளி நில்லப்பா, நீ தள்ளி அகே என்கிற குருடம் கூட இதே மாதிரி பாருங்க, பக்கத்தில் என்னன்னு சொன்னாங்க, கத்தாத கொளராத சும்மா இரு, அங்கே இங்கே அந்த மனுஷன் அந்த எங்க அந்த நசரேனாயேசு, எங்க அந்த ஏசு, அவனை நான் பார்க்க வேண்டும். ஐயா இன்றைக்கு நான் சொல்லுகிறதும் அநேகருக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ ருசி பார்க்கிற நாள் வரும். இன்றைக்கு நான் சொல்லுகிறது ஒரு வேளை ஒரு சிலருக்கு வேடிக்கையாகவும் இருக்கலாம், ஆனால் நீ நிற்க வேண்டிய நாள் ஒன்று வரும். ரெண்டு தோணியிலே கால் வைத்து நிற்கிற ஒரு நாள் வருகிற பொழுது நீ ஒரு தோணிக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று வரும். அன்றைக்கு இந்த வார்த்தைகளை குறித்து சிந்தியப்பா. அந்த மனுஷன் குருடுள்ளவனாக இருந்தான், அந்த ஏசி எங்கேப்பா, அந்த ஏசி எங்க, எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா, சில குருடு வியாதி உள்ளவர்கள் சுகப்படுத்த முடியாது, மெடிசின் கையே கொடுக்காது பாரு, ஆனா ஆனா மெடிசின் கைவிட்டதா, ஆனா ஆண்டவர் அவர் கடைசி வார்த்தை சொல்லணும், உன் வாழ்க்கையை குறித்து அவர் கடைசி வார்த்தை சொல்லணும், என் வாழ்க்கையை குறித்து அவர் கடைசி வார்த்தை சொல்லணும், உன் குடும்பத்தை குறித்து அவர் கடைசி வார்த்தை சொல்லணும். ஐயா ஏசி எங்க, ஏசி எங்கப்பா, அவருடைய வீடு, இதா இதா அவருடைய வீடு, வீடு என்ன, மனுஷன் அங்க போனானா இல்லையா, ஆச்சரியமா இல்லையா, சிந்திக்க கூடியது இல்லையா, யோசிக்க கூடியது இல்லையா, அந்த மனுஷன் குருடனா இருந்தும் இயேசுவை தேடினா இல்லையா, தேடினா இல்லையா. நாம இன்னைக்கு சரிவிரு பூர்வமாக வாசி காட்டுவோம், கண் இருக்குதப்பா, வாயிருக்குதப்பா, காது இருக்குதப்பா, கால் இருக்குதப்பா, எல்லாம் இருந்தும் அந்த மனுஷனோட ஒப்புடை என்ன, என்னால முடியாது, ஏன் மனுஷனுக்கு பார்வை இழந்திருந்தும் இயேசுவை தேடி போகணும், அவர்தான் என் வாழ்வுக்கு பலன், அவர்தான் என் வாழ்வுக்கு பதில், முடிந்த புத்தகத்திற்கு அவர்தான் திறப்பு, மூடப்பட்ட புத்தகத்துக்கு அவர்தான் திறப்பு என்று சொல்லி அறிந்தோ புரிந்தோ என்னவோ இந்த மனுஷன் கிறிஸ்துவை தேடினார் என்பதை உண்மையா. இதுவரைக்கும் இத்தனை வருஷம் வரைக்கும் என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய காரியத்துக்கு எத்தனை பேரணி பார்த்திருக்கும், எத்தனை பேரிடத்துல போயிருப்பான், எத்தனை பேரிடத்துல ஆலோசனை கேட்டிருப்பான், உன் வருஷத்துக்கு எத்தனை ஆலோசனை நீ பெற்றிருப்பான், அவனுடைய துன்பத்துக்கும் உன் துயரத்துக்கும் எத்தனை பேரிடத்துல நீ கண்ணீர் விட்டிருப்பான். இன்றைக்கு ஒரு நாள் உனக்கு இருக்கிறது, உன் தேவன் இறங்கி வந்து உன் வாழ்க்கையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை, நான் என்ன சொல்றேன்னு சொல்லி எனக்கு மாத்திரம்தான் புரிகிறதோன்னு சொல்லி எனக்கு யோசனை, என்ன பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி எனக்கு மாத்திரம்தான் அந்த அறிவுறுத்தோன்னு சொல்லி அப்படி நான் யோசிக்கிறேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா என் இருதயமும் என் சிந்தனையும் சிந்திக்கிற விதமாக நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டா உங்கள் வாழ்வுக்கு சுகம் என்பதை எவராலும் புடிஞ்செடுக்க முடியாது, எவராலும் புடிஞ்செடுக்க முடியாது. இதனால நான் எப்பொழுது சுகத்தோடு பலத்தோடும் இருக்கும் ஆவிக்குரிய சரீரத்திலே மாம்சங்கள் ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்து, ஏ நேரத்திலே ஏ ஆண்டவர் இந்த கண், ஏ அந்த ஆவிக்குரிய கண், ஐயா இதற்குள்ளே இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்க, இதற்குள்ளே இருக்கிறவர்களை உங்கள் இருதயத்திலே எழுதிக்கொள்ள, இதற்குள்ளே இருக்கிறவர்களை தேவன், ஐயா இன்னைக்கு அநேக தேவனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், ஆவிக்குரிய கண் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது. ஐயா சரீரத்தின் ரீதியிலே தேவனை பார்த்தவர்கள் எவரும் கிடையாது, சரீரத்தினாலே இந்த சரீரத்தினாலே இந்த கண்ணினாலே நீ தேவனை பார்த்து நிற்க முடியாது. உன் ஆவிக்குரிய கண்கள்னால உங்களை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல, நீ அவன் ஆவிக்குள்ளானேன், நான் ஆவியிலே போனேன், அந்த வானத்துக்கு போனேன், இங்கே நின்றேன், தேவன் பேசினார், அங்கே நின்று சரீரத்தில் நடக்கலையே, சரீரத்தில் நடக்கலையேப்பா, எல்லாம் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு நடந்தது என்று சொன்னா, ஆவிக்குரிய சரீரமும் ஆவிக்குரிய கண்ணும் மிகவும் அநேகருடைய வாழ்க்கையுடைய ரகசிய பொருள் என்ன தெரியுமா? இந்த இதோடைய வாழ்வு முடிந்தது, வாழ்றா வாழு, இதோட முடிச்சு, இதுதான் வாழ்வு, இவ்வளவு தான் வாழ்வு, சரீரம் தான் வாழ்வா அப்படி என்று சொன்னால் இது அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்வு. ஒரு மனுஷன் தெரியாத விதத்திலே பிறப்பதும் தெரியாத விதத்திலே மறிப்பதும் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் தெரியாது. ஆனால் ஒரு உருவாக்கின்னு ஒருவர் உருவாக்கினார், அதுக்கென்று ஒரு முடிவு இருக்கிறது, அதே அர்த்தம் உள்ளதாக. அநேகர் நினைப்பது இப்படித்தான், இது எங்களுடைய விதி, இது எங்களுடைய காலம், இது எங்களுடைய நேரம், இப்படி நடக்கிறது. அங்கு ஒரு விதியும் இல்லை, ஒரு காலமும் இல்லை. தெய்வம் ஒன்றை அனுமதிக்காமல் ஒருவருடைய வாழ்க்கையிலும் எதுவும் நடவாது. அதுவும் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கண்மூடித்தனமாக எதுவும் நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்கவே. ஒருவேளை அது தீமையாக இருக்கலாம், ஒருவேளை அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நேரத்துக்கு ஏற்றதாக இருக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு இந்த நாளை நினைத்து மற்ற மாதிரி நடந்திருந்தா ஐயா என் வாழ்வில் எப்படி இருந்தது என்று சொல்லி நீ யோசிக்க. காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, சந்தர்ப்பங்கள் தேவன் கொடுத்தே ஆவார், மறந்துடாதீங்க. ஆகையினாலே ஆண்டவரே என் கண் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய கண் குருடாக கூடாது, அது வெளிச்சத்தோடு இருக்க, அது தரிசனங்களை காண, தேவ சித்தத்தை பார்க்கணும், தேவனை பார்க்கணும் இல்லையா? தேவனா, தேவனை பார்ப்பதா, இது என்ன புதுக்கதை? அவனவன் அவனவன் நட்சத்திரங்களை பார்த்து 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 மையான நட்சத்திரத்தை அது எப்படி இருக்கும் என்று மறந்தேன். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கடைசியாக அமெரிக்காவில் இந்த சிறை நடை திரைப்படம் நடிக்கிற பெரிய பெரிய ஆசியான தற்கொலை செய்து சண்டை ஊட்டியே கேட்டுக்கிட்டேன். சும்மா தான் கேட்கிறேன். அநேகர் தங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த படத்தை பார்க்க சொல்லி விடுவார்கள் இல்லையா? அந்த அதுதான் நல்ல ஸ்டாரா இருக்கார். அவன் அதே செய்த காரியத்தை உங்கள் பிள்ளைகள் செய்வதற்கு விடுவீங்களா? அவன் பொட்டந்து வயிற்று போயிட்டான் வீட்டுக்கு. அதை சுற்றி ஒரு உலகம் இருந்தது பாருங்க. எல்லாரும் அந்த ஸ்டார்ஸை பார்த்து பார்த்து அவங்கதான் 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 சொல்லி தங்க வாழ்க்கையும் தங்களை தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய கோட்டையும் விட்டுருந்தாங்க பாருங்க. அநேகர் அந்த இது இப்ப நடந்தது. அநேகர் 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 தங்களுக்கு அவங்களுக்கு சமாதானம், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பதில் இல்லாம அவன் ஓடி திரியான். இங்க இருக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்ய, அவங்களுக்கு பின்னாலும் ஓடி திரியுது. கடைசி அவன் தப்புன்னு செத்து போயிடுவான். இங்கே ஒன்று ரெண்டு இருந்து ஏதாவது தன் வாழ்க்கைக்கு ஒன்று அர்த்தமே இல்லாம திரும்பிட்டு போற காலமாக போயிட்டுப்பார். உனக்கு ஒன்று சொல்லவா, உன் ஆண்டவர் பக்கம் திரும்பு, இயேசுவின் பக்கம் திரும்பு, அந்த நாயர் பக்கம் திரும்பு. உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தால் உன் புத்தகத்தை திறக்க விட்டு, புத்தகத்தை திறக்க விட்டு. இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா, எல்லாம் பூட்டியாச்சு. இன்றைக்கு அநேகருக்கு மனிதர்கள் ஊழியர்கள் போய் சொல்லுகிறதையும் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப கத்தர் சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி என்னுடைய கேள்வியாக இருந்தது இல்லையா? அவர் ஊழியக்காரன் என்ற ரீதியிலே ஒரு மனிதருக்கு போய் சொல்லுகிறது என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொல்லிச்சுனா தேவ வார்த்தை கடந்து செல்வது இன்னும் கடினம் அல்லவா? ஆகையினால ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் அது பார்வை உள்ளதாக இருக்கட்டும். அது வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ரெண்டு கால் ரெண்டு கையோட நரகத்துக்கு போவதை பார்க்கலும் கால் கை கண் இல்லாமல் பரலோகத்துக்கு போறதுக்கு விடையா? உனக்கு இடர் இருந்தானா? எல்லாம் ஆச்சரியமான வார்த்தைகள். ஆனால் ஆனால் மேன்மையானவைகள் ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் அநேகர் மாம்ச கண்ணினால மாம்ச கால மாம்ச கைகள்னால செய்கிற காரியங்கள் அது ஆச்சரியமானது, அது ஆச்சரியம். கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து நான் முடிக்கிறேன். மாட்டி சாரி மாட்டி 4:39 வாசி 35.
அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்திலேயே அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவர் எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறதும் உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரியாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ
இங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் பிரயாணம். யாரோடு கப்பல் பிரயாணம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கப்பல் பிரயாணம் நடக்கிறது. இந்த கப்பல் பிரயாணத்திலே ஒன்றை கவனிங்க, நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கடைசி நிமிஷம் அல்லாவிட்டால் எல்லாம் முடிந்தது, இனி எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த நேரத்திலே தேவையானது யார் தெரியுமா? தெய்வம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த கப்பல்ல பல தடவை இவர்கள் போயிருப்பார்கள், இவர்கள் பல தடவை வந்திருப்பார்கள். கப்பல் ஓட்டிக்கு இது புதுதான காரியம் கிடையாது. அவனும் தான் செய்ய வேண்டியது எல்லாம் செய்திருப்பான். கப்பலை எப்படி என்ன செய்ய வேண்டும், கப்பல் இருக்கிற சாமான வழியை போடணுமா இல்ல போய் உள்ளுக்கு வைக்கணும், எல்லாவற்றையும் செய்து என்னால முடியாது. என்ன செய்ய முடியாது? கப்பலை இனி என்னும் ஓட்ட என்னால என்ன செய்ய முடியாது. இப்ப எனக்கு தேவை என்ன தெரியுமா? இப்ப எனக்கு தேவை என்ன தெரியுமா? யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசி இப்படித்தான். அந்த மாலினி கூட என்ன செய்தான்? இனி எங்களால முடியாது, இனி எங்களால நடத்த முடியாது, ஆகையினால தெய்வத்தை தேடு. எந்த தெய்வம் உண்மை, எந்த தெய்வம் இது பொய் என்றது அவன் சொல்லல. உன் தெய்வத்தை தேடப்பா, உண்மையான தெய்வம் வரட்டுக்கும், வரட்டுக்கும். ரெண்டு கப்பலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கர பிரச்சனை இல்லை. ரெண்டு கப்பலும் ஆடுது, தள்ளாடுது, தூக்கி எறியுது. ஓடி போய் சொல்றான் இயேசுல, நாங்க அழிய போகிறோம் ஐயா, எங்களால் இனி எதுவும் முடியாது. எங்க வாழ்க்கை இவ்வளவும் காணும், நடந்ததெல்லாம் காணும், எங்களால முடியாது. சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, கஷ்டம், துன்பம், சிரம் வேணா எல்லாத்தையும் கூட்டி வச்சிருக்கப்பாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நாங்கள் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்பதனாலேயே நம்ம துக்கத்தை நமக்கு இல்ல கூட்டி தெரியுமா? தெரியாது, தெரியாமலே அநேக நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம நமக்கு வச்சு நாமளே கூட்டி கிறிஸ்துக்கு தெரியப்படுத்துறது. ஆனா ஏசு சொன்ன வரத்தை போட்டு பாருங்க, கொண்டு வாப்பா, ஒவ்வொரு நாளும் கொண்டு வா, ஒவ்வொரு ஞாயிற்றுங்களையும் கொண்டு வா, எந்த நாளும் கொண்டு வா, நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும். என்ன செய்யணும்? இன்றைக்கு அநேகருக்கு இறுதி வியாதி, தலை வியாதி எல்லாம் என்னதுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சு போட்டு சிந்தி சிந்திச்சு சிந்திச்சு யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு சிந்தி, ஐயா டாக்டரே சொல்றான், சிந்தியாத, யோசிக்காத, போட்டு உனக்குள்ள வச்சு அமிக்காத. அத கிறிஸ்துவத்துல ஆண்டவரே நீர் ஒரு பதில் சொல்லும். இன்றைக்கு எனக்கு தெரிந்தவர்கள் பதில் சொன்னார்கள், சரிவர் இல்லப்பா. எனக்கு விசாரணர்கள்லாம் பதில் சொன்னாங்க, ஆனா சரிவர் இல்லப்பா. ஊழியக்காரங்களாம் பதில் சொன்னாங்க, சரிவர் இல்லப்பா. பணம் வச்சிருக்கிறேன், அதுல ஒண்ணு இல்ல ஆண்டவரே. நல்ல படிப்பு டிகிரி எல்லாம் வேண்டி மாட்டி சிவரெல்லாம் சுத்தி வச்சுக்க, ஆனால் தண்ணி வேணா ஆண்டவரே, வேணா பதில் தான். கிறிஸ்து உனக்கு ஒரு பதில் இன்றைக்கு தந்தா, அதுவே மேன்மையா, அதுவே மேன்மையா. தேவன் உனக்கு ஒரு பதில் தந்தா, ஆண்டவர் ஒரு பதில் தான். இருக்கிற இந்த சூழ்நிலைக்கும், இருக்கிற காலகட்டத்திற்கும், இருக்கிற நேரத்திற்கும் எனக்கு ஒரு பதில் தாரும் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்லியோ, என்னையா இதுவரைக்கும் இதுவரைக்கும் கூட நான் இருக்கேன். ஆண்டவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வச்சுக்கொண்டே அவங்க சொல்றாங்க, சரி வராது, நாங்க தாக போறோம். சரி வராது ஆண்டவரே, நாங்க தாக போறோம். ஏசு இருக்கிறார், ஏசு இருக்கிறார். இப்ப நான் இப்ப நீங்க யோசிச்சு உங்க வாழ்க்கையில இயேசுவ வச்சுக்கொண்டு நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி இந்த பிரச்சனைக்கு பதிலே கிடையாது. இந்த பிரச்சனை தீர்க்கவே தீர்க்கல, இந்த பிரச்சனை முடியாத காரியம், என்னுடைய சமாதான குறைச்சலை நீக்க முடியாது, என்னுடைய என்ன 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 வறுமையை எவரும் தீர்க்க முடியாது, எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் விட வேண்டிய விடாம இருக்கிற எவராலும் தீர்க்க முடியாது. ஆனா கிறிஸ்து நமக்குள்ளே, தேவன் நமக்குள்ளே, ஆராதனை செய்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஆனா முடியாது. இந்த பிரச்சனைக்கு பதில் இங்க எடுக்க முடியாது. அப்புறம் உங்க சரி, ஆனா அது இதுக்கு சரி வராது. எல்லாருக்கும் பிரச்சனைக்கு ஏற்ற பதில்கள் தான் விருப்பம். எனக்கு இதுதான் விருப்பம். என்ன தெரியுமா? எனக்கு ஏற்றதாக கொண்டு வந்து வந்து தரும். அது என்னால அங்கீகரிந்தா, என்னால அங்கீகரிக்க கூடிய அதுக்கு பேர் பதில் கிடையாது இல்லையா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கப்பலும் அசையுது, ஆடுது, அசையுது, ஆடுது. ரெண்டு கப்பலும், ரெண்டு மாலுமேலும் சரி வந்துட்டாங்க. ஏசு ஆண்டவர் என்ன நாங்கள் சாகப்போம், நாங்கள் மடியப்போம், எங்க வாழ்க்கையோடு முடிஞ்சது. திரும்ப சொல்றேன் கேளையா, கிறிஸ்து உனக்கு சொல்லும் வரைக்கும், இயேசு உனக்கு கடைசி பதில் சொல்லும் வரைக்கும், ஆண்டவர் உனக்கு கடைசியாக ஒரு பதில் சொல்லும் வரைக்கும், அதற்கு இடையில இருந்த எந்த கல்வியாக இருக்கட்டும், எந்த பணமாக இருக்கட்டும், எந்த மனிதராக இருக்கட்டும், அசைக்கவே அசைக்கவே இயேசு பதில் கடைசியாக சொல்ல வேண்டும். இயேசு சொல்லாது இருக்க உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஒன்றும் ஒன்றும் நடவாது. எங்களுக்கு விருப்பம், ஆனா ஒன்றும் நடவாது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் தலையில் இருக்க தலைமையை கூட எண்ணி வச்சிருக்கோம். அவங்க இது இது என்ன ஒரு செய்தி பாருங்க வச்சிருக்கேன். அப்ப என் மீது அவர் எவ்வளவு கவனம் வச்சிருக்கார் தெரியுமா? இன்றைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அநேகருக்கு என்ன தெரியுமா, ஜேசு எங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்றதை அறிஞ்சு கொடுத்துருக்கு. கிறிஸ்து என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்றதில்லை, இல்லாட்ட புரிந்து கொள்ளலையோ எனக்கு தெரியாது இல்லையா. அதனால நான் ஒன்றே வந்து சொல்றேன், என்ன தெரியுமா, வாழ்க்கையிலே ஒரு நிர்பந்தமான நேரத்தில் கிறிஸ்து உனக்கு ஒரு பதில் தர, இயேசு உனக்கு ஒரு பதில் தர, ஆண்டவர் உனக்கு ஒரு பதில் தர, அதனால அது வேணும், அது இருந்தது என்று சொல்லி சொன்னா எந்த இருட்டையும் வெளிச்சமாய் பார்த்தோம்னாலும் முடியும். யோபுங்கிற பக்தன் பிடிச்ச ஒரு காரியம் பாருங்க, எனக்கு ஒவ்வொரு நாளும் யோபுவை குறித்து பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் எனக்கு நீங்க இருக்கு. யோபுவை குறித்து பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் யோபுவை குறித்து பேச எனக்கு ரொம்ப விருப்பம் பாருங்க. ஏன் தெரியுமா, அவர் வார்த்தை சொன்ன போன முறை வாசிக்கிறேன், முன்னாக பார்த்தேன் கிறிஸ்துவ தான் இல்ல, பக்கத்துல பார்த்தேன் அங்கேயும் தான் இல்ல, எல்லாம் இருட்டா தெரியுது. ஆனா ஒன்று மாத்திரம் தெரியும், நான் போகிற வழி இன்னதென்று. ஆனா அவனுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா, பிள்ளைகளை இழந்து சொத்து பத்துக்களை இழந்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சொந்த நண்பர்கள் கூட அவனை ஏதோ இல்ல நினைச்சு அவன் பாவம் செஞ்சு ஓடிதான். அந்த சூழ்நிலையில அவன் சொல்றான், இப்ப எனக்கு கிறிஸ்து தேவை, அவர் எனக்கு இப்ப ஒரு பதில் சொல்லட்டுக்கும் ஐயா. அப்படி சொன்னா இருட்டா இருக்கிற பாதை எனக்கு வெளிச்சமாகும் ஐயா. அவர் எனக்கு ஒரு பதில் சொல்ல, மனுஷீக ரீதியில் என்ன கேளுங்க, என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, நான் ரொம்ப பழகிறவங்க, என்னை ரொம்ப அன்பு கூறுகிறவங்க, எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொன்னா எப்படி சொல்லுவாங்க? சில பேர் நாங்க பழகிறபடினால எங்களுக்கு கூடிய மாதிரியே பதில் கொடுப்பாங்க, அது வழக்கமா எல்லாரிடத்திலும் இருக்கிறது இல்லையா. காசு என்ன நினைப்பாரு இல்லையா, அவரு இந்த பழக்கத்தின் இதில் அப்படி சொல்லுவாங்க இல்ல. எனக்கு என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க சில படிச்சு கேட்டாலும் நாங்கள் கதைக்கிறதுக்கு ஓகே, இப்ப ஒருவர் கதைக்க தெரியும், இவர் இப்படி கதைக்கிறார் அப்படிங்கிற அப்படி பதில் கொடுப்பாங்க. ஆனா கிறிஸ்துவத்தில் எங்களுக்கு பதில் தான், அதுதான் என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துறது. கடைசி நேரத்தில், கடைசி காலத்தில், நிர்பந்த நிலவில, துக்க நாட்கள்ல, கண்ணீரின் காலத்தில், ஒருவரும் கை கொடுக்க எல்லாம் கைவிட்டது என்று நிக்கிற பொழுது உனக்கும் எனக்கும் தேவையானது ஒரே ஒரு வார்த்தை, அது தெய்வத்திடத்திலிருந்து வர வேண்டும் ஐயா. தெய்வத்திடத்திலிருந்து வர வேண்டும், மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அந்த வார்த்தை வந்தால் உனக்கு வாழ்வு, அது முட்கலான பாதையாக இருந்தாலும் அதை அக்கினியான ஒன்று அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லு. ஆகையினாலே நான் சொல்லுகிறதை கேள்வி, உங்களை சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய சரீரம் அது ஆவிக்குரியதாகவே இருக்கிறது. மாம்சத்தின் காரியங்களை ஒட்டி, மாம்சத்தின் காரியங்கள் நம்ம சரி ஆவிக்குரிய சரீரத்திலே ஒட்டி நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை கெடுத்து விடாதபடி. மாம்சத்தின் சரீரங்களை கெடுத்தவர்கள் அநேகர், குஷ்ட ரோகம் ஒவ்வொரு நாளும் அழுகி 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 துண்டு துண்டாக விழுகிறது போல ஆவிக்குரிய என்னுடைய சரீரமும் விழுந்து விடாத படிக்கு ஐயா தயவு செய்து பாதுகாத்துக்கொள். மரணம் முடிந்தது, என்னுடைய பிரச்சனைக்கு எவராலும் என்னை பதில் கொண்ட முடியாது, என்னுடைய குடும்பத்துக்கு இனி எவரும் பதில் கொண்ட முடியாது, முடிந்தது ஐயா, என்னுடைய வாழ்வுக்கு இனி பதில் கிடையாது, முடிந்தது என்று சொல்லி நினையாத இயேசுக்கு இடங்கொடு, அவர் பூட்டை திறக்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை புத்தகங்களை போட பூடப்பட்டு விட்டது பார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னா தெரியுமா? திறந்த புத்தகங்களாக பூடப்பட்டு, அநேகருடைய புத்தகங்கள் மூடப்பட்டு. பூட்டப்பட்டவருடைய வாழ்க்கை திறக்கப்படட்டும் ஐயா. விடு இயேசுவுக்கு. கண்கள் நாளே ஆவிக்குரியவர்களை பா, தரிசனங்களை பா, தேவனுடைய வார்த்தைகளை பா, தேவனை பார்க்க முயற்சியது. நாங்கள் மாண்டு போவோம் ஐயரே, நாங்கள் மாண்டு போவோம். கடைசி இயேசு அவர் பதில் கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதுவுமே நடக்காது. தேவனுடைய தம்பில் நின்றிருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.